ஒரு சிறு கதை இந்த இடத்துல நினைவில் கொள்ளத்தக்கது. ஹிரண்யகசிபு, அவனுக்கு உடன் பிறந்தவன் காலநேமின்னு ஒருத்தர் இருந்தார். காலநேமிக்கு 6 பிள்ளைகள் பிறந்தா, ஆனா அவர்கள்லாம் ஹிரண்யகசிபுவுக்கு உதவ வரல, வராமல் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு பக்தர்களா இருந்திருக்கா. அதனால ஹிரண்யகசிபு கோபத்தோட சபிக்கிறான், எப்ப எங்க பிறந்தீர்களோ குடும்பத்துக்கு நல்லது பண்ணாம பகவானை போய் ஸ்தோத்திரம் பண்றீள், பூஜை பண்றீளோ, நீங்கள் அடுத்த பிறவி எடுக்கும் போது பெற்ற தந்தையாலேயே கொல்லப்படுவீர்கள், தந்தையாலேயே கொல்லப்படுவீர்கள்னால் பெற்ற தந்தை யாரு யார கொல்ல போறான்னு சந்தேகம் வரும். அந்த காலநேமி அசுரன் தான் இப்ப கம்சனாக பிறந்து விட்டான். அதனாலதான் பெற்ற தந்தை கம்சன் ஆயிட்டார், காலநேமி பிள்ளைகள் தானவா. அதனால காலநேமி பிள்ளைகள் கண்ணனுக்கு அண்ணன்களாக 6 பேர் பிறக்கிறார். அங்கேயும் 6 குழந்தைகள், இங்கேயும் 6 குழந்தைகள். இந்த 6 குழந்தைகளையும் கம்சன் தானே கொல்றார். அதனால காலநேமியாலேயே கொல்லப்படுவீர்கள்னா காலநேமி தான் கம்சனா பிறந்திருக்கான்னு கொள்ள வேண்டும். அதை சொல்றார், ஹிரண்யகசிபோகோ புத்ரா ஷட்கர்பா இது விஸ்ருதாக விஷ்ணு பிரயுக்தாஸ்தான் நித்ரா கிரமாது கர்ப்பான் அயோஜயது. இனி தேவகி ஒவ்வொரு கர்ப்பமாக தரிக்கிறாள். முதல் குழந்தை பிறந்தது, கொண்டு போய் ஜாகிரதையா ஒப்படைச்சிட்டார், ஓங்கி கல்லுல போட்டு மோதினா முதல் குழந்தை இறந்தது. இரண்டாவது குழந்தை, மூணாவது குழந்தை, 4, 5, 6 மக்கள் அறுவரை கல்லடை மோத 6 குழந்தைகளும் மூச்சடங்கித்து முடிந்து போயிற்று. இனி 7வது குழந்தை, அவர் தான் சங்கர்ஷணன் பலராமன் திருநாமம், அனந்தாழ்வான்கிற ஆதிசேஷனே அழகா தேவகி பிராட்டியினுடைய கர்ப்பத்திலே போய் இருந்தார். அப்போது பகவான் தன் யோகமாயை பார்த்து ஆணையிடுகிறார், யோகமாயா அவளைத்தான் இத்தனை நாள் விஷ்ணு துர்கா விஷ்ணு காளின்னு சொல்லியிருந்தேனே, திருக்கோவிலூர் பிராகாரத்தை கூட இருக்கான்னு சொல்லியிருந்தேனே. அந்த யோகமாயை பார்த்து கண்ணன் ஆணையிடுகிறார், உனக்கு 2 பணி கொடுக்க போகிறேன். 1, 7வது கர்ப்பமா இப்ப பலராமன் இருக்கிறார், அந்த கர்ப்பத்தை அங்கேருந்து இழு, வெளியில் எடுத்துரு, கர்ப்பச்சிதவு ஆச்சுன்னு அறிவிக்கட்டும். அந்த கர்ப்பத்தை யமுனையாற்ற தாண்டி அந்த பக்கம் போய் அங்கே ரோகிணி தேவியினுடைய கர்ப்பத்துக்குள் செலுத்தி விடு. அப்ப இங்கிருந்தெடுத்து ரோகிணி கர்ப்பமாய் பலராமனாக சங்கர்ஷணங்கிற பேரோட வர்றார். கர்ஷணம்னா இழுக்கிறது, சங்கர்ஷணம்னா நன்னா இழுக்கிறது, நன்னா இழுத்து இன்னொரு கர்ப்பத்துல போய் பூத்திட்டாலும் இல்லையா. அதனால கர்ஷணாது சங்கர்ஷனாக அந்த பேர் அவருக்கு இருக்கட்டும். அடுத்து, எனக்கு தங்கையாக யசோதைக்கு பெண் குழந்தையாக பிறப்பாய், யசோதா தேவிக்கு பொண்ணா பிறந்து பக்கத்துல இருப்பேன், என்னை வசுதேவர் தூக்கி கொண்டு வந்து ஒன்னிடத்துல விடுவார், பெண் குழந்தை எடுத்து நடுவார், ஆண் குழந்தை அந்த பக்கம் விட்டுடுவார், பெண் குழந்தையை சமந்து கொண்டு வந்து மதுரால கம்சனிடத்துல ஒப்படைச்சு இதுதான் 8வது குழந்தைன்னு சொல்லிடுவார். இந்த 2 காரியத்தை நீ பண்ணு. ஓஹோ, இது என்ன பெண் குழந்தையா இருக்கே, 8வது ஆணா பிறந்து நம்மளை கொல்லணும்னு பார்த்தா தேவர்களும் பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டா போல் இருக்கே, பெண்ணா நம்மளை கொல்ல போறது என்று நினைத்த கம்சன், இருக்கட்டும் உன்னை கொல்ல போவான், அப்ப ஆகாசத்துல பறந்துரு, பறந்தவனை கேலி பண்ணு, உன்னை கொல்ல வேண்டியவன் எங்கோ இருக்க என்னை எதற்கு கொல்ல பாக்குறாய், உடனே முடியுமானால் தேடி கண்டுபிடித்துக்கொள், சொல்லிவிட்டு போன்னு சொல்ல யோகமாயா தலையாசூட்டால் கர்ப்ப சங்கர்ஷனாத் சோத லோகே சங்கர்ஷனே திவை சம்யாம வாப்ஸதே வீரா ஸ்வேதாத்ரி சிகரோபமாக பிராவிற்காலே ச நபசி கிருஷ்ண அஷ்டம்யாஹம் நிசி உற்பத்தியாமி நவம்யாம் து பிரசூதிம் தம் அவாப்ஸி பிராவிற்காலே ச நபசி. இடம் பொருள் ஏவல் எல்லாம் சொல்ற பாருங்க, பிராவிற்காலத்திலே நபசி கிருஷ்டமே கிருஷ்ட அஷ்டம்யாம் அகம் நிசி, இரவு பொழுதிலே சிராவண மாசமாகிற ஆவணி மாசத்திலே கிருஷ்ணனாகிற நான் அஷ்டமி திதியிலே பிறப்பேன், அன்று இரவு நவமி வரும். அடுத்த வரி முக்கியம், உற்பத்தியாமி நவம்யாம் து பிரசூதிம் தம் அவாப்ஸதி, நான் எந்த அஷ்டமியில பிறந்தேனோ அந்த அஷ்டமி அன்னைக்கு ராத்திரி என்ன தலையில தூக்கின்னு போவார், பாக்கி பொழுதான் நவமி இருக்கும், அந்த நவமியில யோகமாயா நீ பிறப்பாயின்னு சொல்றார் பகவான். இதைத்தான் ஒரு 1 மணி நாள் முன்னாடி சொல்லியிருந்தேன். அப்ப முன்னாடி அஷ்டமி இருக்கணும், பின்னாடி நவமி வரணும், அதுக்கு ரோகிணி நட்சத்திரம் இருக்கணும், மாசம் மாவணி மாசமாக இருக்க வேண்டும். யசோதா சயனே மாம்து தேவக்யா ஸ்தாம நிந்திதே மச்சக்தி பிரேரித பிரேரித மதிர் வசுதேவோ நைஷ்யதி, நான் சொன்னதுக்காக வசுதேவர் இக்கரையில இருந்து அக்கறை தூக்கின்னு வருவார், யோகமாயா என்ன மாயையா பொருது பார், நான் வேணும்னு அஷ்டமி ரோகிணி ஆவணி நவமின்னு சொன்னோ இல்லையோ எல்லாத்தையும் விட்டுட போறான், இதை மட்டும் பிடிச்சின்னு 4 கொண்டாட போறான் பார். இதை அன்னைக்கே சொல்லிட்டாரு, இப்போ நான் சொன்னாலும் சொன்னேப்போ இனிமே எத்தனை கோகுல அஷ்டமி எத்தனை நவமி கொண்டாடிட்டு இருக்க போறாளோ, நான் மாறிப்போ யோகமாயா நவமி எல்லாம் கொண்டாடுறதில்ல, ஏதோ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கொண்டாடுறமே தவிர தங்க பிறந்தது என்னைக்கா அக்கா பிறந்தது என்னைக்காலாம் நம்ம கேட்கறது இல்லையே, அண்ணன்களா பிறந்த 6 பேருடைய பேர் கூட யாருக்கும் தெரியாதே, கண்ணனுடைய அண்ணனாமே, ஆறு பேர் பேர் உமக்கு தெரியுமான்னு கேட்டா பார்த்து வேணா சொல்றேன் சார், எங்க அண்ணா பேரே மறந்து போச்சு. இதுக்கப்புறம் கண்ணனுடைய அண்ணா பேரா நாம ஞாபகம் வச்சுன்னு போறோம், மறந்து கொடுத்துப்போ. ஏத்வாம் ஆரியேதி துர்கேதி வேதகர்பா அம்பிகேதி ச பத்ரேதி பத்ரகாலீதி க்ஷேமதா பாக்யதேதி ச பிரகிருதிஸ்துவாம் பராசூக்மா. இப்படியா நீ இந்த ரெண்டு செயல்களையும் நடப்படுத்தியானால் இதை ரெண்டையும் நீ செய்ய, துர்கா காளி அம்பிகா பத்ரா என்றெல்லாம் ஊர்ல உனக்கு பேர் ஏற்பட்டு ஒவ்வொரு ஊர்கோடிக்கு ஊர்கோடிக்கு உனக்கு கோவில் கட்டப்படும், இது நான் உனக்கு கொடுக்கற வரம் என்று பகவான் சொல்லிட்டார். சொன்னபடிக்கு அம்பிகா தேவி கேட்டுக்கொண்டாள். ஊரே எதிர்பார்த்துருக்குப்போ, ஆவணி மாசம் பிறந்து விட்டது, ஆச்சரியமான ருத்து, வருஷா காலம்னு சொல்ற மொழி. இப்ப முதல்ல வசந்த ருத்து, சித்திரை வைகாசி ஆயிடுச்சுன்னா வசந்த ருத்து, அதுக்கப்புறம் சித்திரை ஆனி ஆடி அந்த ரெண்டு ருத்து, அடுத்த ருத்து, அதுக்கப்புறம் பிராவரட் காலம் வருஷ ருத்து வல்லியோ, ஆவணி மாசம் ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி, ஆவணி மாசமும் புரட்டாசி மாசம் வருஷ ருத்தா தான் பிராவரட் காலம்ங்கிற. ஒரே மழை கொட்டக்கூடிய நாள், சிலு சிலுன்னு காத்தடிக்கும், எங்கும் யமுனை மெதுவா ஓட ஆரம்பிக்கிறது. ராத்திரி வேளையை தேர்ந்தெடுத்தார் சந்திர வம்சம் வல்லியோ, ராமன் பிறந்தது பகல் வேளை சூரிய வம்சம், கண்ணன் பிறந்தது ராத்திரி சந்திர வம்சம், ராமன் பிறந்தது அரண்மனை, கண்ணன் பிறந்தது சிறைச்சாலைக்குள்ளே, ராமன் பிறக்கிறச்சே மொத்த பேரும் சோபனம் சொல்லி கல்கண்டு சொல்லி ஊரே கொண்டாடித்து, இங்கு பிறந்தான்ற வாயே திறக்க முடியாது, திறந்தா பிராணம் போடும், யாருக்கும் பக்ஷணம் கொடுக்க முடியாது, கல்கண்டு கொடுக்க முடியாது, வேண்டி தேவரக்க வந்து பிறந்ததும் வீங்கிருள் வாய் பூண்டு அன்னபலம்பப்போய் அங்கோராய்க்குலம் புக்கதும் காண்டலின்னி வளர்ந்து கஞ்சனை துஞ்ச வஞ்சம் செய்ததும் ஈண்டு நான் அலர்த்தப்பெற்றேன் எனக்கென்ன இகழுளதே ஆழ்வார் போஷலம். வேண்டி தேவரக்க தேவர்களெல்லாம் கண்ணனிடத்துல பிரார்த்திக்கவே பிறந்தார், அதை விட கண்ணனுக்கு ஒரு ஆசை, ரொம்ப நாளா எனக்கே ஒரு பிரார்த்தனை நான் புறப்படணும்ட்டு, அவருக்கே பிரார்த்தனையா. அப்போ நம்ம பிறக்கவே இல்லையே, யாரான ஒருத்தர தந்தையா வச்சுக்கணும், தாயா வச்சுக்கணும், நாமும் குழந்தையா பிறக்கணும், எல்லாரையும் கேலி பண்ணணும், விளையாடணும், பந்தாடணும், எல்லாம் மண் வீடு கட்டு விளையாடணும், திருடணும், புஜிக்கணும், பொய் சொல்லணும், கட்டுப்படணும், இதெல்லாம் எல்லாரும் பண்றாளே, எனக்கு அந்த பெருமை கிடைக்கவே இல்லையே அப்படிங்கிறதுக்காக ஒருத்தியை தந்தையாகவும் மற்றொருத்தியை தாயாகவும் ஏற்படுத்தினான். பிரகிருதி ஸ்வாம்பரா சூக்மா பிரம்மகர்பா அபவத்புரா தத்தோவாணி ஜெகத்தாது வேதகர்போசி சோபனே. தேவதகள் எல்லாம் தேவகி பிராட்டி கர்ப்பம் தரித்ததே கர்ப்பத்தை நோக்கி கைகூப்பி கொண்டு பிரார்த்திக்கிறார்கள். இது சாமான்யப்பட்ட கர்ப்பம் இல்ல தேவகி, எத்தனையோ பெண்கள் கர்ப்பம் தரிக்கின்றனர், ஆனா உன்னுடைய கர்ப்பம் அப்படிப்பட்டதா? எப்படி வேதம் அத்தனையும் தரிக்கும் ஓங்காரத்தை, ஓம்ங்கிற பிரணவம் வேதத்துக்குள்ள இருக்கா, அது எப்படி கர்ப்பமா வச்சிருக்கோ, ஓம்காரம் எப்படி பகவானையே தன் கர்ப்பத்தில் கொண்டிருக்கிறதோ, எப்படி இந்த பிரகிருதியானது ஆத்ம சமஷ்டியை தன் கர்ப்பத்தில் கொண்டிருக்குமோ, பலகர்பா தமயவேஜ்யா வன்னிகர்பா ததாரணிகி, எப்படி எள்ளுக்குள்ளே எண்ணெய் கர்ப்பமாக இருக்குமோ, அரணிக்கட்டைக்குள்ளே நெருப்பு கர்ப்பமாக இருக்குமோ, அதே போல் நீர் உலகத்தையே தன் கர்ப்பமாக கொண்ட கண்ணனை உன் கர்ப்பமாக தரித்து கொண்டிருக்கிறீர். இது சாமான்யப்பட்டதா? அக்னி சிகையைப் போலே கொழுந்துவிட்டு எரிகிறீர். ஆஹ, துவம் ஸ்வாஹா துவம் சதா வித்யாசுதா துவம் ஜோதி ரம்பரே துவம் சர்வலோக ரக்ஷார்த்தம் அவதீர்ணா மகீதலே பிரசீத தேவி சர்வஸ்ய ஜகதஷ்டம் சுபே குரு பிரீத்யாதம் தாரயேனாசம் திருத்தம் கிருத்தம் திருத்தம் ஏனாகிலம் ஜகத். இப்படி அனைவராலும் போற்றப்பட்டவளாய் பத்து மாசம் நன்கு கர்ப்பம் வளர்ந்தது. ஆவணி மாசத்தில் ரோகிணி நட்சத்திரத்திலே இந்த சமயம் வர எல்லாரும் எதிர்பார்த்து இருக்கிறச்சே கண்ணன் அவதரிக்க போறார். ஏவம் சம்ஸ்தூயமானாசா தேவை தேவம் அதாரயது கர்ப்பேன புண்டரீகாட்சம் ஜகதஸ்திராண காரணம். இந்த ஜகத்தை காப்பதற்கே காரணமாக இருக்கும் கண்ணனை தன் கர்ப்பத்தில் தரித்தாள். ததோகில ஜகத் பத்ம போதாய அச்சுத பானுனா தேவகி பூர்வசந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனா. எப்படி கிழக்கே சூரியன் உதிப்பாரோ அதே போல் தேவகியனுடைய கர்ப்பத்திலிருந்து கண்ணன் எம்பெருமான் உதிக்கிறார். எதற்காக? ததஹா அகில ஜகத் பத்ம போதாய அச்சுத பானுனா, கண்ணனுக்கு பேர் கொடுக்கிறார் அச்சுத பானு. பானு பானுனால் சூரியன் அர்த்தம், அச்சுத பானுனால் அச்சுதனான கண்ணனாகிற சூரியன். ராமனுக்கு ராமதிவாகரன் பேருண்டு, ராமானுஜருக்கு ராமானுஜ திவாகரன் பேருண்டு, கண்ணனுக்கு அச்சுத பானுன்னு திருநாம். ஆதித்யன் சூரியன் அர்க்கன் பானு என்ற பாஸ்கரன் என்னெல்லாம் எப்படி சூரியனை சொல்றமோ அத போல கண்ணன் அச்சுத பானுவாக. ததோகில ஜெகத் பத்ம போதாய அச்சுத பானுனா, சூரியன் உதித்தால் தாமரை மலரும், கண்ணன் உதித்தான் சூரியனை போலே, எந்த தாமரை மலர ஆத்மாவின் ஞானமாகிற தாமரை மலர. ஆத்ம ஞானம்தான் தாமரை. அந்த தாமரை மலரணும்னா சூரியன் வேணும். இந்த சூரியன் இருந்தா ஆத்ம ஞானம் வளராது. கண்ணன்கிற சூரியன் உதித்தால், கண்ணன்கிற சூரியன் உதித்தா தாமரை தானே ஆத்ம ஞானம்ங்கிறது மலர்கிறது. தத் ஜன்மதினம் அத்தியர்த்தம் ஆக்காத் ஜமலதிங்முகம் பபூவ சர்வலோகஸ்ய கௌமுதி சசினோயதா. எப்படி அழகா சந்திரன் உதித்தால் எப்படி ஆனந்தப்படுவோமோ அது குளிர்ச்சியா இருக்கும். சூரியன் உதித்தால் பளிச்சுன்னு இருக்கும். அப்ப பளிச்சுங்கிறதுக்காக சூரியன், குளிர்ச்சிக்காக சந்திரன். அத போல தேவகியனுடைய வயிற்றிலிருந்து பிறந்தாள். ஒருத்தி மகனாய் பிறந்தான் மகனொருவர்க்கல்லாத மாமேனி வண்ணன். அப்ப கண்ணன் பிறந்தான்னு சொல்லுகிறோமே, பிறந்த போது என்ன அழகான திருமேனியோட இருந்தார்னு சொல்றது. அர்த்தராத்திரே அகிலாதாரே ஜாயமானே ஜனார்தனே புல்லீந்தீவர பத்ராபம் சதுர்பாகு முதீக்ஷதம் சீவத்சவக்ஷசம் ஜாத்தம் துஷ்டாவ ஆனகதுந்துபிஹி விஜ்ஞாபயாசததா கம்சாத் பீதோ த்விஜோத்தம அங்கே உபசம்ஹர சர்வாத்மன் ரூபமேதது சதுர்புஜம் ஜானாது மா அவதாரம் மாவதாரம் தே கம்சோயம் திதி ஜன்மனா. கண்ணன் பிறக்கும் போது நாலு கைகளோடு பிறந்தார். தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் வசுதேவ ஐக்ஷத சங்ககதாத்யுதாயுதம் சங்கம் சக்கர கத பத்மம் நாளையும் தரித்து கொண்டு கிரீட்டம் மகுடம் சூடாவதம் சம்ஹாரம் கிரைவேயகம் மகரகுண்டலம் முக்தாதாம காஞ்சி குண பிரலம்ப நூபுராதி அபரிமித திவ்யமான ஆபரணங்களையும் ஆயுதங்களையும் புஷ்ப மாலைகளையும் வைஜெயந்தி வனமாலையோடே 32 பல்லு வரிசை தெரிய சந்திரனை போல 32 தல்லு காந்தியோடு அவதரிச்சாராம். பார்த்த உடனே எப்படி குழந்தை சிரிக்கிறது, இப்போ பிறந்தாரோ இல்லையோ, ரொம்ப நாளா பிறக்கவே இல்லை, நாமும் பிறக்க பெற்றோம் அப்படிங்கிற ஆனந்தத்தினால குழந்தைக்கு கழுத்துன்னு ஒரு சிரிப்பு வந்துதான். அந்த சிரிப்புல திஜச்சந்திர சந்திரிகா 32 பல்லு 32 சந்திர நாட்டம் இருந்துதான். அந்த ஒளியில தான் வசுதேவர் சேவிக்கவே சேவிச்சார். இல்லைன்னா ஏது விளக்கு? இருட்டான சிறைச்சாலே பிள்ளையானும் வெளுப்பா இருந்தா கண்ணானும் தெரியும், அதுவும் இல்ல வெறும் கருப்பா இருக்கிற பிள்ளை. அப்ப இருட்டான சிறைச்சாலையில் அதை விட இருட்டா இருக்கிற பிள்ளைய வசுதேவர் எப்படி சேவித்தார்? ஒரு வெளிச்சம் வேண்டாமா, நாம போய் பிறந்தோமேன்னு ஆனந்தமா கண்ணனுக்கு. என்ன ஆனந்தம்னால், இத பிறந்தோம்னு யாரார் நினைக்கிறானோ அவன் இனி பிறக்க போவதில்லையே, அதுதான் அவருக்கு இருக்கிற ஆனந்தம். அப்ப கண்ணன் அவதரித்தார்ங்கிற போது பிறந்தார் ஒரு பக்கம் வச்சுங்க. என்ன 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 என்னவா இருக்கிறவர் பிறந்தார், பிறப்பிலி பிறந்தான், பிறப்பே இல்லாதவன். கர்மத்தினால பகவானுக்கு பிறப்பு கிடையாது. அப்ப பிறப்பே இல்லாத பகவான் பிறந்தான். எதற்காக? அவருக்கு தான் பிறப்பே கிடையாதே. அப்ப எது உந்த பிறந்தார்? இச்சையால் பிறந்தான், பிறப்பிலி பிறந்தான், விருப்பத்தோடு பிறந்தான். அதைத்தான் கண்ணன் சொல்லும் போதே அஜோபி சன் அவ்வயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன்னு பிரகிருத்தின் துவாம் அதிஷ்டாய சம்பவாம் ஆத்ம மாயையா. நான் விருப்பப்பட்டு எனக்கேற்ற திருமேனியை எடுத்துக்கொண்டு வந்து பிறக்கிறேன். அப்படித்தான் வேண்டி தேவரக்கா வந்து பிறந்தார். அப்ப பிறப்பிலி பிறந்தார், பிறக்காத பெருமாள், அவருக்கு பிறவி கிடையாது, பிறந்தார். எதனால் பிறந்தார்? இச்சையால் பிறந்தார், தன் விருப்பத்தால் பிறந்தார். எதற்காக பிறந்தார்? என் பிறப்பை அறுக்க பிறந்தார். அவர் பிறந்தார் நினைத்தால் மீண்டும் நான் பிறக்க வேண்டிய தேவையில்லை. அப்ப என் பிறப்பு அறுப்பதற்காக கண்ணன் பிறந்தார். எங்கு பிறந்தார்? வைகுந்தத்தில் அப்ராகிருத மண்டலத்தில் இருக்கிறவர் நமக்கு நடுவுல பிராகிருத பூமியில என்ன பிறந்துட்டார்? இது இது பிறக்க வேண்டிய இடமே இல்லையே. பெரிய மனுஷா, பெரிய பங்களால வாசம் பண்ணிட்டு இருக்கா, எங்கேயோ ஒரு குடிசையில போய் இரு அழுக்கு இழுக்குமா இருக்கும், சேரும் ஜகதியா இருக்கணும் இருப்பாளான்னு இருக்கிறதுக்குள்ள போரும் போரும் ஆக்கிடுவா. நம்ம வீட்டுல வெள்ளையடிக்கணுங்கிறதுக்காக மாறி போய் ஒரு சின்ன இடத்துல கொடுத்துனிருந்தா இந்த 10 நாளைக்குள்ள புலம்பி தீத்துருவா. என் வீடு அப்படி இருந்தது இப்படி இருந்தது இங்க இருக்க சொல்லிட்டீங்களே, என்ன இப்படி பண்ணிவிட்டீங்களே, படுகுழியில தள்ளுவிட்டீங்களே, இனிமே பாக்கி இருக்காது. அதே இப்ப கண்ணன் எங்கேயோ வைகுந்தத்திலே நீங்க வந்து பிறந்திருக்காரு. ஒரு புகார், ஒரே ஒரு வார்த்தை சொல்லிப்பற, உங்களோட போய் வந்தேனே. நாமே சொல்லிருப்போம் இல்லையா, யாரான ஒருத்தர் கூண்டு போயிருப்பா, ஒழுங்கா கூண்டு போறேன்னு வச்சுங்க, உங்களோட வந்தது தப்பு சுவாமி. அத போல கண்ணன் எப்பவாவது இந்த பூமண்டலத்தை நான் பிறந்தது தப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரானால் தப்புன்னு தெரிஞ்சுதானே பிறந்திருக்கேன், இது மேல தப்பு தப்புன்னு சொல்லிருந்தா என்ன லாபம்? இப்போ எல்லாம் தப்பு தான் தெரியும், தப்ப மாத்திரத்துக்கு தான் அவதாரம் பண்ணிருக்கேன். நாமளே சொல்லிடுவோம், நம்ம பாரதத்துல தான் சுவாமி இந்திய தேசத்தை வெளிநாட்டுக்கு பாருங்க, கண்ணாடி ஆட்டம் தெரு போட்டு வச்சிருக்குங்கிற வாஸ்தவம். கண்ணாடி ஆட்டம் தெருவெல்லாம் பாதை எல்லாம் இருக்கு, உண்மைதான். இப்போ எங்க பார்த்தாலும் அப்படியே பாக்குறதுக்கே வியப்பாத்தான் இருக்கு. தெரு கண்ணாடி ஆட்டம் இருந்தா நடக்கவே தோணாது, பார்த்துட்டே இருக்கதான் தோணும். அப்புறம் நடப்போமா? எதது எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும். இது அதுன்னு குறை சொல்லி பிரயோஜனம். ஆனானப்பட்ட கண்ணனே நமக்கு நடுவுல பிறந்துட்டு குறையே சொல்லலையே. நாம ஏன் பாரதத்துல பிறந்துட்டு குறை சொல்லிட்டு இருக்கணும்? இப்போ நமக்குன்னு தாய்மொழி தாய்மொழி தான், தாய் நாடு தாய் நாடு தான், தாய் தாய் தான். ஏதா இருந்தாலும் நம்மது இது. எப்ப நம்மதோ அது பெருமையோட தான் எடுத்துக்கணுமே தவிர, இப்ப நம்ம அது குத்தம் சொல்லணும்னு ஆரம்பிச்சோம், பகவான் நம்ம வீட்டுல இருக்கிறது குத்தம் சொல்ல ஆரம்பிச்சிருவார். ஏதோ ஒரு அலமாரியில ஒரு மூலையில அவரை வச்சிருக்கோம். நீங்க என்ன வெள்ளி மண்டபமா பண்ணி வச்சிருக்கீ, அவருக்கு ஏதாவது ஓஹோனு தங்க மண்டபம் பண்ணிட்டு பூஜை எல்லாம் ரெண்டு மணி நாள் பண்ணிட்டு இருக்கோமா? ஒண்ணு இல்ல. இப்ப இன்னைக்கு எதனா பிரசாதம் எல்லாம் இல்லையா? கல்கண்டு தான். ரொம்ப சரி, பரம திருப்தியா எடுத்துக்கிறாரு இல்ல? இப்ப பெரிய பூ மாலையெல்லாம் கிடைக்கல, இப்போ வரச்சே பக்கத்து வீட்டுல வெளியில தொங்கிட்டு நாலு பூ எடுத்துன்னு வந்து ரொம்ப சந்தோஷம் கொடுங்கிறாரோ இல்லையோ? அப்ப எப்படி அவர் எல்லாத்தையும் சௌக்கியமா ஏத்துக்கிறாரோ, நம்மளும் கொஞ்சம் புகாரோ குற்றமோ குறையோ சொல்லாம ஏத்துக்க தெரியணும். நமக்கு அப்படி என்ன பெருசா இருக்கு? இப்ப ஒண்ணும் இல்ல, அவருக்கே இருக்கு. அப்படி இருக்கிறச்சே நாம ஏற்றுக்காத போடலாமா? அதனாலதான் பிறக்காதவன் பிறந்தான், இச்சையால் பிறந்தான், என் பிறப்பை அறுப்பதற்காக பிறந்தான், பிராகிருத லோகத்தில் அப்ராகிருதன் பிறந்தான். பிராகிருத சம்பந்தமே கிடையாது, இந்த சரீரம் கிடையாது, பஞ்சபூதத்தின் தொடர்பில்லை, அப்படி இருக்கிறவர் பிறந்தார். எல்லாத்த விட எதுக்கு பிறந்தார்னு கேட்டீங்கன்னா, அது வெண்ணெய் சாப்பிடறதுக்கு சொன்ன. வெண்ணெய் சாப்பிட கிருஷ்ணாவதாரமா? இது உமக்கே அதிகமா படலையா? இப்போ ஏதோ கீதை சொல்லன்னு சொல்லும், இது அது சொல்லும், இப்போ அதுக்குன்னு வெண்ணெய் சாப்பிடவார்னு இது அடியும் சொல்லல. சூட்டு நன்மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீர் ஆட்டி அந்தூபந்தரா நிற்கவே ஆங்கோர் மாயினால் ஈட்டிய வண்ண தொடுவுண்ணப்போன் திவிலேற்று வன்கூன் கோட்டிடையாடினை கூத்து அடலாயிரதம் கொம்பினுக்கேன்னு திருவிருத்தம்ங்கிற பிரபந்தத்துல நம்மாழ்வார் பாசுரம் அவர் சொல்றார். கிருஷ்ணாவதாரத்துக்கு இது அது பயன்னு எங்கேயானு சுத்தாதீங்கோ, ஒரே பயன் வெண்ணெய் சாப்பிட, அதுவும் திருடி சாப்பிட, அதுதான் பயன். அதற்காகத்தான் அவதரித்தார்னார். வெண்ணெய் சாப்பிட பிறப்பறான்னா முதல்லயே சொல்லிட்டேன், ஆத்மாவை கிரகித்து கொண்டு மோட்சத்துக்கு செல்வதுதான் வெண்ணெய் சாப்பிடுறது. அந்த வெண்ணெய்க்கு இருக்கிற பானையை தள்ளணும் இல்லையோ, நம்ம சரீரத்தை தள்ளி விட்டு விடுறார். அதனால உண்ணாதவன் நமக்குள் பிறந்தார். அதை விட ஆச்சரியம், படைக்கிறவர் படைத்து கொண்டார், அனைத்தையும் படைப்பவரோ இல்லையோ, அப்ப படைக்கிறவர் தன்னைத்தானே படைத்து கொண்டாரே. சம்பவாமி ஆத்ம மாயையான்னு கிட்ட வாக்கியம். அப்ப எப்படி பார்த்தாலும் பிறந்தான், பிறப்பிலே பிறந்தான், இச்சையால் பிறந்தான், நம் பிறப்பை அறுக்க பிறந்தான், பிராகிருத லோகத்தில் அப்ராகிருதன் பிறந்தான், உண்ணாதவன் உண்ண பிறந்தான், படைப்பவன் படைக்கப்பட்டு பிறந்தான். ஆக அவன் பிறந்தான்னு சொல்லும்போது அவர் பிறப்பினுடைய காரணம் எது, பயன் எது, எங்கு பிறந்தார், ஏதற்காக, இதோட யார் தெரிந்து கொள்ளுகிறானோ அவன்தான் பிறப்பை உண்மையாக புரிந்து கொண்டவன்கிறார். வெறும பிறந்தான்னு மட்டும் தெரிஞ்சா போறாது. வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தனில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முச்சம் கலந்தளராயிற்றேன்னு போசுறமொல்லியோ ஜாதோசி தேவதேவேஷ சங்க சக்கர கதாதர கீழே அப்படி கடற்கர குழந்தையை பார்த்து கைகூப்பிட்டு தேவைக்கு பிரார்த்திக்கிறாள். தேவதேவேசனே, சங்க சக்கர கதையை தரித்தவனே, நான்கு தோள்களோட பிறந்தவனே, வணக்கம் வணக்கம் வணக்கம், எதற்காக பிறந்தீர்? கண்ணன் சொல்றா, இது மூணாவது கர்ப்பம் தேவைக்கு, இது நான் உனக்கு முதல் தரம் பிறக்கல, நீங்க எல்லாரும் முன்னாடி தபஸ் பண்ணிருக்கீள், பிருஷ்ணி சுதபான்னு ரெண்டு பேர், நீங்க கேட்கச்சேவே மூணு தடவை நாராயணன் எங்கள் கர்ப்பத்தில் பிறக்க வேண்டும்னு கேட்டீர்கள். அதுக்குத்தான் பிருஷ்ணி கர்ப்பனா முதல்ல பிறந்தேன், அடுத்து அதிதி கஷ்யபர்கள் வாமனமூர்த்தியா ரெண்டாவது பிறந்தேன், இப்ப தேவகிக்கும் வசுதேவருக்கும் மூன்றாவதாக தோன்றி இருக்கிறேன். இப்ப நீ உன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுத்துட்டேன், மூணு தர அவதரித்தேன்னு சொன்னார். திவ்ய ரூபம் இதம் தேவ பிரசாதேன உபசம்ஹர, நான்கு தோள்களோட இருக்கியே மறைத்துக்கொள், நாலு தோள்னு தெரிஞ்சாலே கம்சன் கொல்ல வந்துருன்னு, உபசம்ஹர சர்வாத்மன்னு ரூபமேத்தது அலௌகிகம், இந்த மனித குழந்தையாட்டம் இல்லாம தேவதேவேசன் காட்டின் இருக்கியே மறைத்து கொண்டு சாமானிய குழந்தையை போல் படுத்துக்கொள்ள வேண்டும் சட்டுன்னு கண்ணன் மறைச்சுட்டார். உடனே விஷ்ணு சித்தியம் வியாக்கியாதா உரையாசிரியர் எழுதுகிறார், கம்சவதம் வரைக்கும் கண்ணனுக்கு ரெண்டு தோள்கள், கம்சவதத்துக்கு அப்புறம் கண்ணனுக்கு நாலு தோள்கள் போட்டார்கள். எங்கேருந்து தெரிஞ்சதுனால், காசிய பவுண்டரக வாசுதேவன் வதம், சிசுபாலனுடைய வதம், இந்த இடத்துலலாம் பார்த்தோம்னால் நரகாசுரன், சிசுபாலன், பவுண்டரகன் இவர்கள் அழிக்கும் போது கண்ணன் நாலு தோள்களோட தான் தரிசனம் கொடுத்திருக்கார். அப்படின்னா கம்சவதம் வரைக்கும் தான் ரெண்டு தோள்கள், அதற்கப்புறம் நாலு தோள். இதுக்கு எங்க தெரியுமா சாட்சி இருக்கு? விஸ்வரூபம் காட்டிட்டு இருக்கார் கீதை பதினோராவது அத்தியாயம். அப்ப கை கூப்பிட்டு அர்ஜுனன் பிரார்த்திக்கிறான், நீ ரொம்ப நன்னா இருக்க, பாக்குறது எனக்கும் திருப்தியா தான் இருக்கு, ஆனா பயமா இருக்கு. அதனால ஏற்கனவே பழையபடிக்கு நான்கு தோள்களோட எப்படி இருந்திருப்பியோ அதை போல நீ ஏற்படுத்தி கொள்ளணும்னு கீதையில அவன் பிரார்த்திக்கிறான். ரூபமேத்தது சதுர்புஜம், நான்கு தோள்களை குறைச்சுக்கொள், இங்க பிரார்த்தனையோ இல்லையோ, அதே போல அர்ஜுனுடைய பிரார்த்தனை, இதெல்லாத்தையும் மறைச்சிருந்து பழையபடிக்கு நான்கு தோள்களோட புண்டரீ காட்சன் இருக்கணும்னால அப்ப என்ன தெரியுது, நாலு தோள் எடுக்கிறது தான் இயற்கைன்னு தெரியறதே.
இதை உபசம்ஹர மறைத்துக் கொள்வாய். பழையபடிக்கு நாலு தோள்களோடு இருக்கணும்னா கண்ணன் எப்பவும் சதுர்புஜனா தான் இருந்திருக்கார். ஆனா இப்ப அப்பா அம்மா பிரார்த்தனைக்காக த்விபுஜனா கம்சவதம் மட்டும் இருந்திருக்கார். யஹா அனந்தரூபா அகில விஸ்வரூபோ கர்ப்பேபி லோகான் வபுஷா விவர்த்தி பிரசீத தாமேஷ தேவதேவோ யோ மாயையா ஆவிஷ்கிருத பாலரூபா. பராசரர் கூறுகிறார், இப்படியாய் பகவான் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டவர் ஆணையிட்டார் என்னை தலையில் சுமந்து கொண்டு இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கொண்டு போய் விட்டுவிடும், ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர துளியும் கவலைப்படாமல் கண்ணன் சொன்னான் செய்வோங்கிறதுக்காக வசுதேவர் கண்ணனை தலையில தூக்கினுட்டார். இதுவரைக்கும் யாருக்கும் குழந்தை அவதரித்த சரித்திரமே தெரியாது, தெரிந்தால் ஆபத்து. ஆனால் இங்க ஒரு கோலாகலம் இல்ல, தோரணம் இல்ல, மாவலை இல்ல, எதுவுமே இல்ல, அத்தனையும் அந்த பக்கம் காத்துட்டு பிறந்தது இந்த ஊரா இருந்தாலும் யமுனையை தாண்டி அந்த புறத்தில் எல்லா இடத்திலையும் ஓடுவார் விழுவார் வந்தாலிப்பார் நாடுவார் நம்பிதான் எங்குத்தான் என்பார் பாடுவார்களும் பல்வரை கொட்டனின் நாடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடிய அந்த திருவாய்ப்பாடி என்னும் கோகுலம் கண்ணன் வருவார் பிருந்தாவனத்துக்கு செல்வார். ஆத்தத்தன ஆயனாகி ஆயர்மங்க வேயதோள் விரும்பினாயின் போஷரம் ஆனகாத்தோர் ஆனகொன்ன தன்னியாயர் பிள்ளையாய் ஆனமேத்தி ஆன உண்டி அண்ணுகுன்ன முன்னினால் ஆனகாத்து மையறிக்கண் மாதரார் திறத்து முன் ஆனையன்னு சென்னடத்த மாயமென்ன மாயமே குறவை ஆச்சியரோடு கோத்ததும் குன்ன முன்னேந்தியதும் உறவு நீர் பொய்கை நாகன் காய்ந்ததும் உட்பட மற்றும் பல கேயத்தீங்குடல் ஓதித்தும் பின்ன தோள்கள் மணந்ததும் என் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போனதிலிருந்து ஒன்று ஒன்று ஒன்றாக முதல்ல பூத்தனை நடத்துல பால் குடிச்சதிலிருந்து ஆரம்பிச்சு கேசிவதம் வரைக்கும் நடந்தது, கம்சவதம் முடிந்தது. அதற்கப்புறம் கண்ணன் துவாரகையை நிர்மாணம் பண்ணினது, பல பல சேஷ்டிதங்களை பண்ணது. மேன்மேலும் பராசரர் மைத்திரியருக்கு சொல்ல போகிறார். அவையெல்லாம் என்னங்கிறதை நாளைய தினம் விண்ணப்பம் பண்ணுகிறேன். இப்போது கண்ணன் அவதரித்தார், தொட்டிலே யசோதை இட்டுவிட்டாள், தொட்டில்ல நன்னா தாலாட்டு பாட ஆரம்பிக்கிறார். மாணிக்கன் கட்டி வைரமிடகட்டி ஆணிப்பொன்னால் செய்த வண்ண சிறுதொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுகந்தான் மாணிக்குரளனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ. இன்னைக்கு ராத்திரி முழுக்க பிறந்த குழந்தைக்கு யசோதே நன்னா தொட்டில் அசைச்சு தாலாட்டு பாடிட்டு இருக்கட்டும், நீங்களும் போய் தாலாட்டு பாடிட்டு நம்மளும் தூங்கிட்டு நாளை மாலை 6:30 மணிக்கு அடுத்த சேட்டித்தத்தை கேட்க வரணும்.